Some parents excuse
themselves. சில பெற்றோர் பயிற்சி பிள்ளை இல்லை என்று சொல்லி தாங்கள் வீட்டில் செய்த தவறுகளுக்காக தங்களை தாங்களே மன்னித்துக் கொள்கிறார்கள். உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு பள்ளி இருக்கிறது. அதுவே எல்லாவற்றையும் விட சிறந்ததாய் இருக்க முடியும். இப்பள்ளி வீடு என்று அழைக்கப்படுகிறது. என் நினைவு சிறைவுகளை கொண்டு நான் பின்னோக்கி செல்லும் போது என் மனைவியுடன் நான் ரசித்து அனுபவித்த தருவங்களை நினைவு கூறுகிறேன். நான் உங்களுடன் இந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் போது மகிழ்ச்சியான மற்றும் சோகமான உங்கள் சொந்த அனுபவங்களை நினைவு கொண்டு வரலாம். நாம் அவையும் அனைத்திலிருந்தும் கற்கலாம். முதலாவது, ஆலயமே அந்த இடம். நான் ஊழியத்திலிருந்து திரும்பி வந்தபோது இடுப்பு வரை நீள முடியிருந்த அழகிய இளம் பெண்ணை சந்தித்தேன். அவள் அழகிய தேன் போன்ற கண்களும் ஈர்க்கும் புன்னகையும் கொண்டிருந்தாள். நான் அவளை பார்த்த முதல் பார்வையிலிருந்து என்னை கவர்ந்தாள். அப்பொழுது அருகிலுள்ள ஆலயத்திற்கு செல்ல 4000 மைல்கள் பயணிக்க வேண்டியிருந்தாலும் என் மனைவி ஆலயத்தில் திருமணம் செய்ய லக்கு நிர்ணயித்திருந்தாள். எங்களது சமூக திருமணம் மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்திருந்தது. நாங்கள் காலாவதியாகிற தேதி குறிப்பிடப்பட்டு திருமணம் செய்து வைக்கப்பட்டோம். அந்த அலுவலர் அந்த வார்த்தைகளை சொன்னார், இப்பொழுது நான் உங்களை கணவன் மனைவியாக அறிவிக்கிறேன். ஆனால் பின்பு உடனே சொன்னார், மரணம் உங்களை பிரிவிக்கும் வரை என்று. ஆகவே தியாகம் செய்து மேசா அரிசோனா ஆலயத்திற்கு செல்ல ஒரு வழி பயணச் செட்டு வாங்கி சென்றோம். ஆலயத்தில் பலிபீடத்தில் முழங்கால் மடியிட தற்காலத்துக்கும் நித்தியத்துக்கும் எங்களை கணவன் மனைவியாக அறிவித்தார். நான் ஏங்கியிருந்த அந்த வார்த்தைகளை ஒரு அதிகாரம் பெற்ற ஊழியக்காரர் சொன்னார். ஒரு நண்பர் எங்களை ஞாயிறு பள்ளிக்கு கூட்டிச் சென்றார். கூட்டத்தின் போது அவர் எழுந்து வகுப்புக்கு எங்களை அறிமுகம் செய்து வைத்தார். கூட்டம் நிறைவடையும் வேளையில் ஒரு சகோதரர் என்னை அணுகி என் கையை குலுக்கி அதில் $20 நோட்டை வைத்து சென்றார். பின்பு மற்றொரு சகோதரர் என்னிடம் வந்து நான் ஆச்சரியப்படும் வகையில் மற்றொரு நோட்டை வைத்து சென்றார். நான் வேகமாக அறையின் கடைசியில் இருந்த என் மனைவியை தேடி சத்தமாக சொன்னேன், பிளாங்கி ஒவ்வொருவருடன் கை குலுக்கு என்று. விரைவில் குவாட்டமாவிலாக்கு திரும்பி செல்லும் போதுமான பணவை நாங்கள் சேகரித்தோம். செலஸ்டியல் மகிமையில் 3 பரலோகங்கள் அல்லது மகிமைகள் உள்ளன. மேலானதை அடைய ஒருவன் ஆசாரியத்துவத்தின் இந்த முறைமையில் சேர வேண்டும். இரண்டாவது, சண்டை இடை இருவர் தேவை. என் மனைவின் கொள்கைகளில் ஒன்று சண்டையிட இருவர் தேவை. அதில் ஒருவராக நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன். பிறருடன் நமது நடவடிக்கைகளை வழிநடத்த வேண்டிய தமது தன்மைகளை கருத்து தெளிவாக விவரித்துள்ளார். இவை விடாமுயற்சி, நீடிய சாந்தம், மென்மை, தாழ்மை மற்றும் மாறாத அன்பு ஆகும். சில சமுதாயங்களில் சரீர துப்பிரயோகம் குடும்பத்தில் சில சமயங்கள் நடக்கும் பழக்கம். நாம் அதில் களி கூறுகிறோம். எனினும் உணவு பூர்வமான துப்பிரயோகத்தை ஒடுக்குவதில் நாம் வெகு தூரத்தில் உள்ளோம். இவ்வித துப்பிரயோகத்தின் தன்மையால் ஏற்படுத்தப்படும் காயம் நமது நினைவில் தங்குகிறது. நமது ஆளுமையை காயப்படுத்துகிறது. நமது இருதயங்களில் வெறுப்பை விதைக்கிறது. நமது சுய கௌரவத்தை தாழ்த்துகிறது. நம்மை பயத்தால் நிரப்புகிறது. செலஸ்டியல் திருமண சடங்கில் பங்கேற்பது மட்டும் போதாது. நாம் செலஸ்டியல் வாழ்க்கையும் வாழ வேண்டும். மூன்றாவது, பாடுகிற பிள்ளை மகிழ்ச்சியான பிள்ளை. என் மனைவி அடிக்கடி குடிப்புகிற மற்றொரு கொள்கை. பரிசுத்த இசையின் முக்கியத்துவத்தை இரட்சகர் அறிந்தார். வேதங்கள் கூறுகின்றன, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக பேசி அவர் சொன்னார், இருதயத்தின் பாடல்களால் என் ஆத்மா களி கூறுவதால் ஆம் நீதிமான்களின் பாடல் எனக்கு ஒரு ஜெபமாகும். அவர்களின் சிரசுகளின் மீது ஆசீர்வாதத்துடன் இது பதிலளிக்கப்படும். I am a child of God என்ற பாட தன் பெற்றோரால் கற்பிக்கப்பட்ட சிறு பிள்ளையின் பாட்டை கேட்பது எவ்வளவு நிரளானது. 4வது, நீ என்னை அணைத்துக் கொள்ள வேண்டும். நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்கு மிகவும் நன்றி மற்றும் என்னை மன்னித்துவிடு என்ற வார்த்தைகள் ஆத்மாவுக்கு தைலம் போன்றவை. அவை கண்ணீரை மகிழ்ச்சியாக்கின்றன. அவை சோர்ந்த ஆத்மாவுக்கு ஆறுதல் அளித்து நமது இருதயங்களில் மென்மையான உணர்வுகளை உறுதி செய்கின்றன. தபால் மூலம் அன்பு கடிதங்கள் அனுப்பிய நாட்களையும் தொலைபேசி நிலையத்திலிருந்து அன்புக்குரியவர்களை அழைக்க சில நாணயங்களை எவ்வாறு சேகரித்தோம், வெள்ளைத்தாளில் எவ்வாறு காதல் கவிகளை எழுதுவோம் என்பதையும் நினைவு கூறுகிறேன். இவை இன்று இவை யாவும் அருங்காட்சி பொருட்கள் போல தோன்றுகிறது. இக்கால தொழில்நுட்பம் நாம் அற்புதங்கள் செய்ய நம்மை அனுபவிக்கின்றன. ஒரு அன்பு மற்றும் நன்றியின் குறுஞ்செய்தி அனுப்புவது எவ்வளவு எளிதாகிவிட்டது. நமது வீடு அமைக்கப்பட்டு விட்ட பின் இந்த அருமையான காரியங்கள் தொடருமா என ஆச்சரியப்படுகிறேன். என் மனைவியிடமிருந்து அண்மையில் நான் பெற்ற ஒரு குறுஞ்செய்தியில் ஒன்று இப்படி சொல்கிறது. பரலோகம் போன்ற ஒரு தருவல், சூரியன் போன்ற ஒரு முத்தம், சந்திரன் போன்ற ஒரு மாலை பொழுது, மகிழ்ச்சியான நாள், நான் உங்களை நேசிக்கிறேன். இப்படி ஒரு செய்தியை நான் பெற்றபோது நான் பரலோகத்தில் இருப்ப போன்ற உணவை என்னால் தவிர்க்க முடியவில்லை. அன்பை வெளிப்படுத்துவதில் நமது பரலோக பிதா ஒரு பரிபூர்ண உதாரணம். அவரது குமாரனை அறிமுகம் செய்த போது அவர் உபயோகித்த வார்த்தைகள், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஐந்தாவது, நான் மார்மன் புத்தகத்தையும் என் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவையும் நேசிக்கிறேன். என் மனைவி மார்மன் புத்தகம் வாசிப்பதை பார்க்கும்போது நான் உணர்ச்சி வசப்படுகிறேன். அவள் அப்படி செய்யும் போது இரட்சகரின் ஊழியம் பற்றி சாட்சி அளிக்கிற பகுதிகளை அவள் வாசிக்கையில் அவளது முகரூபத்தில் உள்ள ஆனந்தத்தை பார்த்து அவளது சாட்சியை என்னால் உணர முடிகிறது. நமது இரட்சகரின் வார்த்தைகள் எவ்வளவு ஞானம் மிகுந்தவை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவிதம் உண்டென்று எண்ணுகிறீர்களோ? என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர்களும் அவைகளே. இதனால் உணர்த்தப்பட்டவனாக எப்படி வாசிப்பது என அண்மையில் கற்றுக்கொண்ட என் பேத்தி ராக்கேலிடம் நான் சொன்னேன், மார்மன் புத்தகம் வாசிக்க ஒரு லக்கை நிச்சயப்பது பற்றி நீ என்ன சொல்லுகிறாய்? அவளது பதில், ஆனால் தாத்தா அது மிக கடினம், அது பெரிய புத்தகம். பின்பு அவளை எனக்காக ஒரு பக்கம் வாசிக்குமாறு சொன்னேன். நான் கடிகாரத்தில் நேரத்தை கணித்தேன். நீ 3 நிமிடம் மட்டுமே எடுத்துக்கொண்டாய். மார்மன் புத்தகம் ஸ்பானிஷ் பதிப்பில் 642 பக்கங்கள் உள்ளன. ஆகவே 1926 நிமிடங்கள் உனக்கு தேவை. இது அவளை அதிக பயமுறுத்திருக்கலாம். எனவே நான் அந்த எண்ணை 60 நிமிடங்களால் வகுத்து அவளுக்கு அதை வாசிக்க 32 மணி நேரம் மட்டுமே தேவை என நான் சொன்னேன். பின்பு அவள் என்னிடம் சொன்னாள், அது மிகவும் எளிது தாத்தா. ஜெபம் மற்றும் தியானத்தின் ஆவியோடு அது வாசிக்க வேண்டிய புத்தகமாக இருப்பதால் கடைசியில் ராக்கேல் அவளது சகோதரன் எஸ்டெஃபான் மற்றும் பிற பேரப்பிள்ளைகளுக்கு இதை விட அதிக நேரம் பிடித்தது. காலப்போக்கில் வேதங்களில் நாம் மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ளும் போது சங்கீதக்காரன் போல நாமும் வியப்புறலாம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு அருமையானவைகள், என் வாய்க்கு அவை தேனினும் மதுரமாயிருக்கும். ஆறாவது, வேதங்களை அறிவது மட்டும் போதுமானதல்ல, நாம் அதன்படி வாழ வேண்டும். நான் திரும்ப வந்த ஊழியக்காரனாக இருந்தபோது வேதங்களை கருத்தாய் ஆராய்ந்ததால் இவை எல்லாம் எனக்கு தெரியும் என நினைத்ததை நான் நினைவு கூர்ந்தேன். நான் பழகி கொண்டிருந்த போது நானும் பிளாக்கியும் ஒன்றாக வேதம் படிப்போம். அவளுடன் சுவிசேஷத்தை பற்றி என் அறிவை பகிர்ந்து கொள்ள என் குறிப்புகள் பலவற்றை நான் பயன்படுத்தினேன். நான் திருமணம் செய்த பின்பு அவளிடமிருந்து ஒரு பெரிய பாடத்தை உணர்ந்தேன். நான் அவளுக்கு சுவிசேஷத்தை கற்பிக்க முயற்சித்திருக்கிறான், ஆனால் அதன்படி எப்படி வாழ்வது என அவள் எனக்கு கற்றுக் கொடுத்தாள். இரட்சகர் மலை பிரசங்கத்தை முடித்த போது இந்த ஞானமிக்க ஆலோசனையை அவர் கொடுத்தார். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். வேதங்களில் காணப்படுகிற செலஸ்டியல் கொள்கைகளின்படி வாழ்பவர்கள் துயரப்படுபவர்களுக்கு ஆறுதல் அளிப்பார்கள், சோர்வுற்றவருக்கு இன்பம் அளிப்பார்கள், காணாமற் போனவர்களுக்கு வழிகாட்டுவார்கள், துயரப்பட்டோருக்கு சமாதானம் கொடுப்பார்கள், சத்தியத்தை தேடுவோருக்கு நிச்சயமாக வழிகாட்டுவார்கள். சுருக்கமாக, ஒன்றாவது ஆலயமே அந்த இடம், இரண்டாவது சண்டையிட இருவர் தேவை, மூன்றாவது பாடுகிற பிள்ளை மகிழ்ச்சியான பிள்ளை, நான்காவது நீ என்னை அணைத்துக் கொள்ள வேண்டும், ஐந்தாவது மார்மன் புத்தகத்தையும் என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் நேசிக்கிறேன், ஆறாவது வேதங்களை அறிவது மட்டும் போதாது, நான் அவற்றின்படி வாழ வேண்டும். இவையும் அநேக பிற பாடங்களும் பூமியில் பரலோகத்தின் ஒரு பகுதியாக ஆகக்கூடிய இடமாகிய வீட்டில் கற்பிக்கப்படுகின்றன. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமும் நமது பரலோக பிதாவின் திட்டமும் இந்த வாழ்க்கையில் ஒரு நிச்சயமான வழிகாட்டுதல் கொடுத்து நித்திய ஜீவனின் வாக்குத்தம் கொடுக்கிறது என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.